ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே. அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. உத்தமமான காஷ்மீர தேசத்துல ராமானுஜர் சாரதா தேவியினுடைய ஆச்சரியமான ஆனந்தத்தை அனுபவிச்சார். அவளே ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு கொண்டாடி அவரை பாஷ்யக்காரர் அப்படின்னு பெருமைப்படுத்தினார். இன்னைக்கும் நம்ம திருமலா திருப்பதி போனோம் வச்சுக்கோங்களேன், அங்க ராமானுஜர் சந்நிதி பார்த்தோம்னா பாஷ்யக்காரர் சந்நிதி, பாஷ்யக்காரலு சந்நிதினு தான் போடுவான். ஆந்திராகரா எல்லாருக்குமே பாஷ்யக்காரர் அப்படின்ற திருநாமம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அவ்வளவு அழகா எழுதிட்டார் ராமானுஜர், அதனால பாஷ்யக்காரர் அப்படின்னு ஒரு திருநாமம், வாக்தேவியே கொடுத்த ஒரு திருநாமம் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் எழுதினதுனால. அழகா சாரதா தேவி அத்தமா அந்த ஸ்ரீபாஷ்யத்தை தலையில வச்சு கொண்டாடிட்டு ராமானுஜருடைய சசியயதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினின்ற அந்த வேத வாக்கியத்துக்கான அர்த்தத்தையும் கேட்டுட்டு பரம சந்தோஷப்பட்டு ராமானுஜரை கொண்டாடி அவருக்கு ஒரு அயக்ரீவ மூர்த்தியையும் அழகா கொடுத்தார். ராமானுஜர் தன்னுடைய திருவாராதன பெருமாளோட அந்த அயக்ரீவரையும் வச்சுண்டு உபாசனை பண்ண ஆரம்பிச்சார். அந்த அயக்ரீவ பலம் தானோ என்னமோ தெரியல, ராமானுஜர் திரும்பவும் அழகா பூமியில நிகமாந்த மகாதேசிகரா வந்து அழகா அயக்ரீவ உபாசனைய லோகத்துல பிரகடனப்படுத்தினாரோ என்னமோ. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல அயக்ரீவ உபாசனையுடைய எல்லையை பார்த்தவர் அப்படின்னா சுவாமி நிகமாந்த மகாதேசிகர் மட்டும்தான். மற்ற பெரியவாள்லாம் பார்த்திருக்கானா, அதுக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னா நிகமாந்த மகாதேசிகர். நிகமாந்த மகாதேசிகர் ஸ்வயம் அழகா ராமானுஜருடைய அவதாரம். ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் ராமானுஜருடைய அவதாரம் தான். ராமானுஜருடைய ஆயிரமாவது திருநக்ஷத்திரத்துக்குள்ள இந்த வடகலை தென்கலை எல்லாம் ஒரு கலையா சேர்ந்து ராமானுஜ அடியவர்களா இருக்கணும், அதுதான் பகவானிடத்துல நித்தியம் அடியன் பிரார்த்திச்சென்றிருக்கேன். ராமானுஜர் அழகா அயக்ரீவ மூர்த்தியையும் வாங்கின்றார். சரஸ்வதி தேவியே இந்த ராஜனிடத்துல காஷ்மீர தேச ராஜாவிடத்துல ராமானுஜருக்கு அந்த போதாயன விருத்தி கிரந்தம் 20 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்தை கொடுக்கலாம்னு உத்தரவு கொடுத்துட்டார். அவரும் அழகா கொடுத்தார். ராமானுஜரும் அதை வாங்கிண்டு அழகா களம்பரா. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க இருக்கிற பல பேருக்கு இந்த கிரந்தம் ராமானுஜருக்கு கிடைக்கப்படாது, அவர் ஊருக்கு போற முன்னாடி வாங்கிடணும், இப்படி எல்லாம் பலவிதமா நினைச்சிருந்தார்கள். அழகா ராஜாவும் கொடுத்துட்டான். ஆச்சரியமா ராஜா கொடுத்தான் வாங்கிட்டு ராமானுஜர் கிளம்புறார். சில இடங்கள்ல ஒரு நாள்ல கொடுத்துட்டு வாங்கிட்டான் அதனுடைய சாராம்சத்தினுடைய விஷயத்த அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. ராமானுஜர் வாங்கிட்டு கிளம்புறார். பாதி வழியிலேயே சில சூழ்ச்சிக்காரர்கள்லாம் ஏற்பாடு பண்ண திருடர்கள்லாம் வந்து அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை ராமானுஜரிடத்திலேருந்து அபகரிச்சுண்டு போயிட்டார்கள். ராமானுஜர் ரொம்ப விசனப்பட்டார். என்னடா அது அப்படின்னு வருத்தப்பட்டார். கோபம் வந்துடுத்து ராமானுஜருக்கு. அப்ப உடனே கூரத்தாழ்வான் ராமானுஜர் முன்னாடி கைகூப்பி நின்னார். சுவாமி அடியன் துக்கிக்க வேண்டாம், தேவரீர் துக்கிக்க வேண்டாம், அத்தனை ஸ்லோகங்களையும் அடியன் மனசுல தேக்கி வச்சிருக்கேன், இங்கேயே சொல்லட்டுமா ஸ்ரீரங்கத்துல வந்து சொல்லட்டுமான்னார். ராமானுஜர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார் கூரத்தாழ்வானு. நினைச்சு பாருங்க, ஒரு தடவை படிச்சு ஒரு விஷயம் மனசுல நிக்கணும் அப்படின்னா அந்த மனசு எப்படி இருக்கணும் பாத்துக்கோங்க. இப்ப நம்மெல்லாம் சின்ன வயசுலயே ஸ்கூலுக்கு எல்லாம் போவோம், அப்பயே ஒரு பாடத்தையே பல தடவை படிச்சு நெற்று பண்ணி மைண்ட்ல ஏத்தி அப்பயும் ஒரு வார்த்தை மறந்து போயிடுதுன்னா அடுத்த வார வராது. ஒரே ஒரு வார்த்தை ஆரம்ப வார்த்தை மறந்து போயிடுதுன்னா பிளாக் ஆடும், அவ்வளவுதான், அது ஒரு வாரத்தில் நின்று போயிடும். இதே நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல, அப்புறம் கல்யாணம் ஆயாச்சு, வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறமா புத்தியில நிக்கிறதே பெரிய விஷயம், அப்புறம் குடும்ப பாரம். ஒரு 40 தாண்டிட்டோம்னா இப்பெல்லாம் ஒன்றும் புத்தியில் நிற்கிறதே இல்லை. நிறைய பேர் வயசானவனை சேவிக்கும் போது ஒன்றுமே நிற்கிறது இல்லை மனசில். ஆனால் யாராவது திட்டினது மட்டும் மறக்கிறதே இல்லை. 30 வருஷம் 40 வருஷம் அவள் படுத்தின பாடு இதெல்லாம் மட்டும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வயசானவாள்லாம் நினைவு தப்பி போனவர்கள் நான் போய் பார்த்துருக்கேன். அவளுக்கு நல்ல கதி கிடைக்கணும்ன்றதுக்காக நான் பெரிய கோடீஸ்வரா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்து பெரிய கோடீஸ்வரன் கோடீஸ்வரி ரொம்ப மெத்த படித்தவர்கள்லாம் கடைசி காலத்தில் நினைவு தப்பி போயிருப்பா. நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்கும், அப்பாவா மருமகளோ இல்லாட்டி யாரோ வந்து சொல்லுவா, வாயில் வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க சாமி, தாங்க முடியலை, எப்பயோ சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்ப திட்டின்னு இருக்காங்க, அதெல்லாம் மட்டும் எப்படிதான் ஞாபகம் இருக்குன்னு தெரியல அப்படின்னுவார்கள். அப்ப இந்த மனசனுடைய ஆழத்துல இந்த விஷயங்கள் அவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமா மறக்காம வச்சுட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் பயந்துதான் பெரியாழ்வார் சொன்னார், எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே நான் கண் கொண்டு பார்த்திருக்கேன். அவளை சமாதானப்படுத்தி நாமஜபம் பண்ணுவோம்னா ரெண்டு நிமிஷம் பண்ணுவோம், அப்புறம் திருப்பியும் இன்னைக்கு அவன் ரொம்ப படுத்திக்கா அப்படின்டுவா. அதிசயமா இருக்கும் அந்த மனசனுடைய பலம். ஆனா கூரத்தாழ்வான் ஒரே ஒரு தடவை வாசிச்சான், சும்மா அப்படியே அந்த புஸ்தகங்களை திருப்புற மாதிரி திருப்பியிருக்காள் வாசிச்சிருக்க மனசை நின்னுடுத்தாள். அந்த மாதிரி குவாலிட்டி சமீப காலத்துல அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் ஒரு புஸ்தகத்தை வாசிச்சார்னா அந்த பேஜ் நம்பர்ல இருந்து எத்தனாவது பேரா எத்தனாவது லைன் வரைக்கும் சொல்லுவேன். ஒரு சந்தர்ப்பத்தில் விவேகானந்தர் ஏதோ ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு இருக்காரு, கடகடன் வாசி அடுத்த புக்கம் எடுத்தார், உடனே லைப்ரரியன் கத்துறாராம், என்னத படிச்சாயினார், என்ன வேணும்னு சொல்லுங்க நான் பதில் சொல்லியிருந்தார். ஏதோ கேட்டவுடனே இத்தனாவது பக்கம் இத்தனாவது பேரா இத்தனாவது லைன் இந்த விஷயம் இருக்குன்னு விவேகானந்தர் சொல்லி கரெக்டா இருந்திருக்கு. அப்ப என்ன ஒரு கிரகிக்கிற சக்தி அவளுக்கு இருந்திருக்கு பாருங்க. அதுலயும் இந்த விஷயங்கள் மேல அந்த ஈர்ப்பு இருந்தாதானே ஒரு கிரகிப்பு வரும். நமக்கு ஒரு விஷயத்துல ஈர்ப்பு இருக்கு வச்சுக்கோங்களேன், சத்தியமா நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நம்ம கஷ்டமே கிடையாது. உடம்புடைய அசௌகரியங்கள்லாம் அங்க பெருசா தெரியாது, சுத்தி இருக்கிறவர்கள் பண்ணக்கூடிய தடைகள்லாம் பெருசா தெரியாது. ஏன்னா மனசுக்குள்ள அந்த விஷயத்தை பத்தி ஒரு உத்வேகம், இதை நான் அனுபவிக்கணும்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா உடம்பு இந்திரியங்கள் சூழ்நிலை சுத்தி இருக்கிறவா எல்லாரும் அதுக்கு சரண்டர் ஆயிடுவான். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், பகவானை பார்க்கறதுக்கு ஆசை இருந்தால் போதும், அது ஆசை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகிறதோ அத்தனைக்கு அத்தனை நிச்சயமா பகவான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். கூரத்தாழ்வான் அப்படி சொன்ன உடனே ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். இங்க சொல்லட்டுமா இல்லாட்டி இரண்டாற்றுக்கு நடுவிலே ரங்கன் சந்நிதியில் சொல்ல விண்ணப்பிக்கட்டுமோ அப்படின்னு விட்டாராம். ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம், இருக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டா, நீர் இருக்க எனக்கு குறை உண்டோ அப்படின்னு விட்டாராம். ஒரு ஆச்சாரியன் அப்படி சொல்லிடுவாங்க ராமானுஜர். ராமானுஜருடைய ஒவ்வொரு சிஷ்யாளும் பாருங்க எத்தனை ஏற்றம் உடையவர்கள். சாதாரணமா இந்த மாதிரி நடந்ததுன்னா ஓ ஆச்சாரியனுக்கே தெரியலையே, எனக்கு இதெல்லாம் தெரியறது, இப்படிதான் நமக்கு தோணும். அவர் கூட பாவம் பரிதவிக்கிறார், ஆச்சாரியன் பரிதவிச்சார், நான் தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா கூரத்தாழ்வன் கையை கூப்பிண்டு அடியேன் இங்க விண்ணப்பிக்கவோ இரண்டாற்றுக்கு நடுவே விண்ணப்பிக்கவோ தேவரின் உத்தரவு அப்படின்னு. அப்ப என்ன ஒரு வினயம், என்ன ஒரு புத்தி சாதுரியம், என்ன ஒரு கிரகிக்கிற சக்தி. ராமானுஜர் அப்படியே அசந்து போய் நின்னா. நிஜமாவே எப்பேற்பட்ட ஆச்சாரியன், எப்பேற்பட்ட சிஷ்யன்னு பாத்துக்கோங்க. உடனே ராமானுஜர் சந்தோஷமா கிளம்புறார். அப்பயும் அவருக்கு கோபம் வந்துடுது, ராஜாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுடுத்து. அப்புறம் ராமானுஜர் பார்த்தார் கோபப்பட்டு மந்திரங்கள் ஏறி அவளெல்லாம் படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டார். சில இடங்கள்ல ராமானுஜர் வந்து மந்திரம் போட்டு இதை இந்த அபகரிச்சுட்டு போகிற ஏற்பாடு பண்ணவர்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சுடுத்து அப்படின்னு காண கிடைக்கிறது. உடனே ஒருத்தர் அப்படி அடிச்சுட்டு எல்லாம் பயந்து போன சமயத்துல ராஜா பிரார்த்திச்சுண்டான்னு சொல்லி அவர்களை சரி பண்ணிட்டு ராமானுஜர் அழகா காஷ்மீர தேசத்தை விட்டு கிளம்பினார். காஷ்மீரம் அவ்வளவு அழகா ராமானுஜர் ஜோரா அனுபவிச்சது. ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் தியானம் பண்ணிட்டு அப்படி ராமானுஜர் பார்த்தார் இந்தியாவுடைய வட எல்லைய தொட்டாச்சு, சரி அடுத்து யார சேவிக்கலாம் அப்படின்னு நினைச்ச உடனேயே இத்தனை பிரம்மசூத்திரம் இதனுடைய பாஷ்யம் எல்லாத்துக்கும் காரணம் பிரம்மம். அந்த பிரம்மமே தபச அழகா நிரூபணம் பண்றதுக்காக ஒரு அவதாரம் எடுத்து பூமியில வந்து அவ்வளவு அழகா பனிமலையில உட்கார்ந்துண்டு இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்படி உத்தமமான பத்ரிகாசிரமம் போகலாம்னு ராமானுஜர் தீர்மானம் பண்ணிட்டார். திருமங்கை ஆழ்வார்லாம் போன ஒரு திவ்ய தேசம், நிஜமாவே பாரத பூமியில இருக்கள், இல்லாட்டி பாரத பூமியில இல்லைனாலும் பரவாயில்ல, இந்து தர்மத்தை பிறந்திருக்கள், உடம்புல பலம் இருக்கா, பெரிய பலம் இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற பலத்தை திரட்டிண்டாவது போய் ஆயுசுல ஒரு தடவையாவது பத்ரிகாசிரமம் சேவிச்சுடணும், பார்க்க வேண்டிய ஒரு தேவ பூமி பத்ரிகாசிரமம். இது என்னப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசாமுன் அப்படின்றார் திருமங்கை மன்னன். சொல்றார், என்னப்பா வயசா எடுத்து உருந்து உசுர வாங்கறதேன்னு அடுத்தவா சொல்ற நிலைமைக்கு முன்னாடி பதறி வணங்குதுமே அப்படின்றார். ரொம்ப கஷ்டம், ஏன்னா வாழ்க்கை எப்படியும் ஓடிட்டு இருக்கு, எப்படியும் மரணத்தை நோக்கிதான் நம்முடைய ஓட்டமே. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னு, அதெல்லாம் சைட்ல இந்த ட்ரெயின்ல போகும்பொழுது அங்கங்க ஜங்ஷன்ல கடைவீதியில ஏதோ வாங்கிட்டு போவோம் தெரியுமா, அவ்வளவுதான் கடைசி லட்சியம், நம்ம எங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் தானே. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தின் எல்லை எதிரான மரணம், அதை நோக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்றத்தை லட்சியமா வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம். அதனால உடம்பு இருக்கா, ஓடி போய் பத்ரி பார்த்துடணும். காஷ்மீரத்திலேந்து பத்ரி ஃபுல்லா இமயமலை சாரல்ல நடந்து வர ராமானுஜர், என்ன கடும் குளிரா இருக்கும், நடந்து 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 ராமானுஜர் பத்ரிகாசிரமம் வரா. பத்ரி இறந்தை மரம், பத்ரிகாசிரமம் அப்படின்னு நல்லா கவனிச்சு பார்க்கலாம். ஸ்ரீரங்காசிரமம் சொல்றது இல்ல, திருப்பதி ஆசிரமம்னு சொல்றது இல்ல, பத்ரிய மட்டும்தான் பத்ரிகாசிரமம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா பெருமாள் அங்க ஆச்சரியமா தபஸ்வியா உட்கார்ந்து இருக்கார், நல்ல இமயமலையில பனிப்பொழிகிற இடத்துல உட்கார்ந்து இருக்கார் சுவாமி. தாயார் அப்ப பார்த்தாலும், ஐயோ பெருமாள் இப்படி கஷ்டப்படுறாரே, அவருக்கு எதான கைங்கரியம் பண்ணுவோம்னு சொல்லி இழந்த மரமா வந்து தாயார் நின்னுட்டார். ஸ்ரீதேவி இழந்த மரமா வந்து நின்ன உடனேயே பெருமாள் அந்த இழந்த மரத்துக்கு, அவர் எங்க உட்காந்து தபஸ் பண்ணாலும் அந்த இடத்துல இழந்த மரமா தாயார் வந்து நின்றுட்டார். அதனால தாயாருக்கு ஏற்றம் கொடுக்கறதுனாலயே பத்ரிகாசிரமம் அப்படின்னு பேர். ஆசிரமம் முனிவர்கள் ரிஷிகள் இவாளோட இடத்துல தான் மதங்க முனிவருடைய ஆசிரமம், கௌதம ரிஷி ஆசிரமம், ரமணாசிரமம் சொல்றோம் பாருங்க, எல்லாத்தையும் ஆசிரமம் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி பத்ரிகாசிரமம், அந்த பத்ரிகாசிரமத்துல அழகாக பெருமாள் உட்கார்ந்திருக்கார் நாராயண நரனாக, நர நாராயணனாக. பெருமாள் மனுஷாளுக்கு என்ன பண்றார், மனுஷா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதில் நர நாராயண ரிஷி தான். பகவான் தபஸ் பண்றார், கூடவே பக்தன் நரன்னா மனுஷன் ஜீவனும் தபஸ் பண்றது. பத்ரிகாசிரமத்துல பெருமாள் ஆச்சாரியனா இருக்கான், சில இடங்கள்ல மட்டும்தான் பெருமாளுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் உண்டு. எந்தெந்த இடம் அப்படின்னா முக்கியமா பத்ரிகாசிரமம், அதுக்கப்புறமா நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிய கீதாச்சாரியன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பெருமாளையும் ஆச்சாரியன் சொல்ல மாட்டோம், உபதேசம் பண்றவாளை மட்டும்தான் ஆச்சாரியன் அப்படின்னு. பத்ரிகாசிரமத்துல பகவான் நாராயணன் ஆச்சாரியனா இருக்கார், என்னடா உபதேசம் பண்றாருனா, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. அஷ்டாட்சர மந்திரத்தை நாராயண ரிஷி நரனுக்கு உபதேசம் பண்ணி ரெண்டு பேரும் தபஸ் பண்ணக்கூடிய உத்தமமான ஒரு ஸ்தலம்தான் பத்ரிகாசிரமம். ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தவர்கள் தான், மூர்த்தி மாதாவுக்கு பிறந்தவர்கள், தர்மதேவன்ற ரிஷிக்கு பிறந்த குழந்தைகள் நர நாராயண ரிஷிகள். அவ்வளவு அழகா லோகக்ஷேமார்த்தமா தபஸ் இமயமலையில, அவ்வளவு அழகா தபஸ் எதுக்கடான்னா ஜனங்கள் நன்னா இருக்கணும், தப்போ வலிமைய உலகத்தில் இருக்க ஜனங்கள் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே பெருமாள் நித்தியம் இன்னைக்கும் தபஸ் பண்ற ஒரு இடம் பத்ரிகாசிரமம். அதுல ஆறு மாசம் அந்த பத்ரி பூட்டின் இருக்கும், பூட்டி இருக்கும், மீதி ஆறு மாசம் தான் திறந்திருக்கும். இப்ப அக்ஷய திருத்திய வந்தது இல்லையா, அப்பதான் திறந்தா. அழகா பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நாள் ஆயிருக்கு பத்ரிகாசிரமம் திறந்து, ஒரு வாரம் ஆயிருக்கு. அவ்வளவு அழகா ஒரு வாரம் கூட ஆகல, 11ஆம் தேதி அன்பதான் திறந்த, 9ஆம் தேதி அக்ஷய திருதி வந்தது, 9ஆம் தேதி கேதார் திறந்தா எனக்கு தெரிஞ்சு, 11 தான் எனக்கு தெரிஞ்சு, 11ஆம் தேதி பத்ரிகாசிரமம் திறந்தா கரெக்டா 5 நாள் ஆயிருக்கு. கரெக்டா பாருங்க பகவத் கிருப, பத்ரிகாசிரமம் திறந்த பிறகுதான் ராமானுஜர் பத்ரிக்குள்ள வர. இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா கூட தப்பா போயிருக்கும். என்னடா தப்பா போயிருக்கும்னா, ராமானுஜர் பிரத்யக்ஷம் இல்லையோன்னு தோணி போயிருக்கும், ஆனா பத்ரிகாசிரமம் வழி திறந்தாச்சு, பெருமாள் போய் எல்லாரும் சேவிச்சான்னு பிறகுதான் ராமானுஜர் வராருனா, இதுதான் நிரூபணம் பண்றது ராமானுஜ வைபவம் சத்தியம், ராமானுஜ சத்தியம், நாராயணன் சத்தியம், பத்ரிகாசிரமம் சத்தியம்ன்றதுக்கு இதெல்லாம் நிரூபணங்கள். அப்ப நம்ம ராமானுஜரோட போகிற யாத்திரை சத்தியம். பிருந்தாவனம் போனோம், நம்ம ராமானுஜரோட துவாரகா போனோம், மலைநாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் போனோம், இவ்வளவு திவ்ய தேசங்கள் பார்த்தோம், மதுரா கோகுலம் பிருந்தாவனம் இத்தனையும் பார்த்து, காஷ்மீர தேசத்தையும் பார்த்துட்டு இப்ப பத்ரிகாசிரமம் வரும் அப்படின்னா, பத்ரி நாராயணன் எப்படாப்பா ராமானுஜர் வருவான்னு காத்துட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். அத்தனை அழகா ராமானுஜர் பக்த ஜனங்களை கூட்டிண்டு வரார் பத்ரிகாசிரமத்துக்கு. பஞ்சபத்ரின்னு சொல்வார், அவ்வளவு அழகா மூல பத்ரி, அப்புறம் பத்ரி விஷால், அப்புறம் விருத்த பத்ரி, அப்புறம் பவிஷ்யத் பத்ரி, யோக பத்ரின்னு 5 விதமான பத்ரி பத்ரிநாதனுடைய கோவில்கள் உண்டு. ராமானுஜர் அழகா இமயமலையில நடந்து வர, இமயமலையில இன்னைக்கு பஸ்ல போனாலே பரிதவிக்கும், அதுவும் பத்ரிகாசிரமம் ரூட் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரூட் அப்படின்னு இமயமலையில இந்த சோட்டாச்சார் தான் சொல்லுவா, யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார் அண்ட் பத்ரி, இந்த 4 தலையும் ரொம்ப கடினமான ஒரு பாதை அப்படின்னா பத்ரிகாசிரம பாதை தான் இன்னி வரைக்கும். ஏன் அப்படின்னா, எப்ப நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடிங் ரொம்ப சாதாரணம், நாங்க போகும்பொழுதே ஒரு இடத்துல லேண்ட்ஸ்லைடு நாங்க நின்னோம், வரும்பொழுது அதே இடத்துல லேண்ட்ஸ்லைடு நின்றுட்டு இருந்தோம், அதனால மண் சரிவு பாதை தடபடுறதுன்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் பத்ரி. அதுலயும் இன்னைக்கும் சொல்றா, இப்பெல்லாம் நம்ம போய் பார்க்கக்கூடிய இடம் பேர் பத்ரி விஷால் அப்படின்னு பெயர். அந்த பத்ரி விஷால் கலியுகத்தினுடைய 10,000 வருஷங்கள் வரைக்கும் தான் ஜனங்கள் பார்க்க முடியும். இப்ப கலியுகத்துல 5,000 வருஷம் கடந்தாச்சு, கலியுகத்தினுடைய 10,000 வருஷங்கள் கழிச்சு அந்த பத்ரி விஷாலுக்கு யாரும் போக கூட முடியாது, எல்லா பாதையும் அடபட்டு போயிடும், இருக்கிற இடம் கூட யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாதபடி போயிடும்னு புராணங்கள்லாம் சொல்றது. அதனாலதான் திரும்பவும் சொல்றோம், நம்ம ஜென்மா எடுத்து இன்னும் வந்து பல கோடி பல வர லட்சம் கழிச்சு வந்தோம்னா பத்ரி விஷால் பார்க்க முடியும், இப்ப போனாதான் பார்க்க முடியும். அந்த பத்ரி நாராயணனை சேவிக்க ராமானுஜர் போறார். மூர்த்தி மாதா, தர்ம தேவர் அப்பா, நரநாராயண ரிஷியோட அம்மா பேர் மூர்த்தி, நரநாராயண ரிஷியோட அப்பா பேரு தர்ம தேவர் அப்படின்னு பேர் அவருக்கு, தர்ம ரிஷின்னு பேரு. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பத்ரிய பாக்குறதுக்கே காண கண் கோடி வேணும், அவ்வளவு அழகா. திருமங்கை மன்னன் அந்த காலத்துல நடந்து போய் பார்த்திருக்க, நம்ம ராமானுஜருக்கே அப்பா 1,000 வருஷத்துக்கு எப்படிடா போனார் அப்படின்னு தோன்றது, திருமங்கை மன்னன்லாம் கிட்டத்தட்ட 4,000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி போயிருப்பார். இப்பயே பார்த்தா அங்க ஆட்கள் எல்லாம் குறைவுதான், அங்கங்க ஏதோ கிராமங்கள் உண்டு, அதுலயும் 6 மாசம் பனிமூடி கடக்கும், தீபாவளிக்கு அடுத்த நாள் யமத்வித்தீயைன்னு ஒண்ணு வரும், அடுத்த நாள் வரும், அப்பதான் பத்ரி கேதார் கங்கோத்ரி யமுனோத்ரி எல்லாம் மூடுவார்கள். கரெக்டா 6 மாசம் கோவில் மூடி இருக்கும். அது 6 மாசம் கோவில் மூடி இருக்கும்போது யாரா பூஜை பண்ணுவான்னா, தேவர்கள் வந்து பூஜை பண்ணுவாளாம், தேவ ரிஷி நாரதர் பூஜை பண்ணுவார்னு ஐதீகம். அது எப்படி நிரூபணம் ஆகிறதுன்னா, தீபாவளி கதவு அடைக்கிறதுக்கு முன்னாடி அங்க விளக்கு ஏற்றியப்ப டெய்லி அங்க விளக்கு எரிஞ்சு அணையா விளக்கு, 365 நாளும் விளக்கு அணையவே அணையாது பத்ரி கேதார் கங்கோத்ரி யமுனோத்ரி, முக்கியமா பத்ரி கேதால எரிஞ்சுட்டே இருக்கும். இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு அடுத்த நாள் கதவெல்லாம் பூட்டிட்டு உற்சவரை மட்டும் எடுத்துட்டு கீழே வந்துருவான். அங்க இருக்க உற்சவர் யார் அப்படின்னா, கண்ணனுடைய பிரிய சகா உத்தவர் தான் அங்க உற்சவர். அவ்வளவு அழகா அங்க யாரா அந்த 6 மாசம் பூஜை பண்றா அப்படின்னா, தேவ ரிஷி நாரதர் பூஜை பண்றார் பத்ரி நாராயணனுக்கு. இன்னைக்கு நாரதர் உட்காந்து தபஸ் பண்ண நாரத சிலா அந்த பாறை எல்லாம் அங்க அப்படியே இருக்கு, கருடன் உட்காந்து தபஸ் பண்ண கருட சிலா அங்க இருக்கு. அவ்வளவு அழகா 6 மாசம் கழிச்சு இப்ப 14 மணி கதவு திறப்பா இல்லையா, திறந்த பொழுது பார்த்தா 6 மாசத்துக்கு முன்னாடி ஏற்றின விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்க்கறதுக்குன்னு ஜனங்கள் முண்டி அடிச்சுட்டு ஓடுவா. அப்ப பெருமாள் அங்க சத்தியம், அந்த விளக்கு எரியறது அவ்வளவு பெரிய விஷயமா? அவளை நெய்ய விட்டா எரிய வேண்டியதானேன்னா, அந்த 6 மாசம் கதவை விளக்கிறா பாருங்க, நவம்பர்ல இருந்து இந்த மே மாசம் அக்ஷய திருத்தியை வரைக்கும் மூடி இருக்கும். தீபாவளியிலேருந்து அக்ஷய திருத்தியை கணக்கு ஞாபகம். இந்த 6 மாசத்துல பனிப்பொழிவு அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்னா, 45 அடி உசரத்துக்கு பனி இருக்கும், கோவிலே மூடி போயிடும். அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த ஊரை விட்டு இறங்கிடுவா. பத்ரி, கேதார், அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மானா கிராமம், எல்லாரும் பத்ரி விட்டு கீழே இறங்கி போயிடுவா. அவ ஊரை விட்டு வேற ஊருக்கு, அவெல்லாம் 6 மாசம் வேற ஊர், 6 மாசம் வேற ஊர், யாரும் இறங்கி போயிடுவா. அங்க மிலிட்டரி காரா மட்டும்தான் இருப்பாங்க, மிலிட்டரி காரா கண்ட்ரோல்ல இருக்கும். 45 அடி உசரம், 35 அடி உசரம், 20 அடி உசரமே இருக்கட்டும் பனி. பனி பொழிஞ்சு கோவிலே மூடி கிடக்கும். ஆனா 6 மாசம் கழிச்சு கோவிலை திறந்தா உள்ள விளக்கெரியறது. அப்படின்னா விளக்கெரியறதுக்கும் ஆக்சிஜன் இதெல்லாம் வேணும். சாதாரணமா ஒரு எல்லைக்கு மேல போனா அங்க இருக்கிறவர்கள் மூச்சு திணறும். பனி பிரதேசங்கள்ல ரொம்ப உசரது போகும், மூச்சு திணல் வரும் ஆக்சிஜன் இல்லாம. ஆனா அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கு. அந்த விளக்க பார்த்தாச்சுன்னா எல்லாருக்கும் அப்படியே கண்கள்ல ஆனந்த பாஷம் வரும், ஆ பத்ரி நாராயணன் அப்படின்னு சந்தோஷப்படுவார்கள். அப்ப அந்த 6 மாசம் பூஜை பண்றது யாருன்னா, தேவ ரிஷி நாரதர் தான் பூஜை பண்ற. அந்த பத்ரி நாராயணனை பார்க்கத்தான் ராமானுஜர் அழகா போறார். ஜோரா ராமானுஜர் பல தேசங்கள், பல நாட்கள், இங்க காஷ்மீர் எங்க இருக்கு, இப்படி நடந்து 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 உத்தரகண்ட்ல தான் பத்ரி. அழகா ரிஷிகேஷ் ஹரித்வாரம் தான் மலையடிவாரம், அங்கேருந்து மேலே ஏறணும். அவ்வளவு அழகா ராமானுஜர் நடந்து 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 பத்ரிகாசிரமம் வந்தார். வதரி வணங்கதுமே அப்படின்றார் திருமங்கை மன்னன். முதுக முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோவில் ஊன்றின்னு உடம்பெல்லாம் வளைஞ்சு போய் கோவில் ஊண்டி எல்லாம் போக முடியாதப்பா, உடம்பு நன்னா இருக்கும் பொழுதே பத்ரி போயிட்டு வந்துருப்பா அப்படின்னு திருமங்கை மன்னன் பாடுறார். அந்த பத்ரிகாசிரமத்துக்கு ராமானுஜர் வந்தார். அந்த பத்ரி எல்லைக்கு வந்தோடனே ராமானுஜருக்கு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், மயிர்காசல் குத்துண்டு நின்னது. அப்படியே மேலி சிலிர்த்தார். அப்படியே அவருக்கு என்னமோ அந்த இமயமலை, அந்த காற்று, அங்க ஓடக்கூடிய நதி, அழகநந்தா, மந்தாகினி, பாகீரதி, தௌளி கங்கா, நிஜமாவே இவனோ இப்பதான் பத்ரி போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இதை சொல்லும்போது ஐயோ பத்ரி போயிட்டா தேவலையே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிறது. அத்தனை அழகான பத்ரி ராமானுஜன்மோ அந்த அந்த நதியோடுற சப்தம், அந்த காற்றினுடைய சப்தம், அந்த மரங்கள் அசைற சப்தம் எல்லாம் ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அந்த சப்தமே எல்லா பக்கமும் வரா போலவே ராமானுஜருக்கு அனுபவம். ராமானுஜர் அண்ணா உறக்க சொல்ல ஆரம்பிச்சார், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. திருக்கோஷ்டி ஒரு கோபுரத்து மேல ஏறி நின்று, நான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்லன்னு கத்தின ராமானுஜர். பத்ரிக்கு வந்தா சொல்லாமலா இருப்பா? உடனே கூட இருக்கவா எல்லாரும் நன்னா சொல்ல வச்சுட்டார். நாமும் இப்ப ராமானுஜரோட பத்ரி எல்லையில நுழையிறோம், அவரோட ஓம் நமோ நாராயணாய ஜபிக்கிறோம். சரியா? ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. எல்லாருக்கும் அந்த குளிர்ல அந்த ஓம் நமோ நாராயணாய சொல்லும் பொழுது அப்படியே உடம்பெல்லாம் ஒரு அனல் பரவி அதுவே ஒரு ஹிதம் தந்தது. அழகா அந்த பத்ரி எல்லைக்குள்ள ராமானுஜன் இருந்தா தூரத்துல அழகா கோவில் தெரிகிறது. இவா ஓம் நமோ நாராயணாய ஜபிக்க கணீர்னு கோவில் மணியோசை வாங்கோ சுவாகத்தம் சுஸ்வாகத்தம்னு சொல்லும்படியா எல்லாம் மணி அடிக்க அப்படியே கூட வந்தவாளுக்கெல்லாம் மேனிச்சு நிறுத்தல். இன்னைக்கு நாம பத்ரியில ராமானுஜரோட தங்க போறோம், அழகா ஓம் நமோ நாராயணாய ஜபிக்க போறோம். நாளைக்கு பத்ரி நாராயண தரிசனம், அலகநந்தா ஸ்நானம் எல்லாம் உண்டு. சரியா, நல்லா போத்தின்னு படுத்துக்கோங்கோ, நல்லா குளிரும். நாராயண இறுக்கி விடுச்சுன்னு ராமானுஜன் நினைச்சுண்டு ஜம்முன்னு படுத்துக்கோங்க. ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா.